காலை நேரத்திலும் இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் தொடர்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம். இப்பொழுதும் இந்த டிசம்பர் மாதத்திற்கும் வாக்குத்தத்தை வாசிப்பதற்கு முன்பதாக இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17
எப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது
சிருஷ்டியா இருக்கிறான்.
பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரும்பொழுது அந்த வாழ்க்கையானது நம்மை புதிய சிருஷ்டியாய் நம்மை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லை என்பதை போல தெய்வீக சுபாவங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை மறுபடியும் உண்டாக்குகிறார், மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டிப்பின் காரியம் என்ன? அவர்களுக்குள் இருந்த பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழித்து கட்டிவிட்டு தம்முடைய தெய்வீக காரியங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் சாதாரண மனிதர்கள். உலகத்திலே ஆண்டவர் அவர் மனிதனை படைத்த காலத்திலிருந்து பார்க்கும் பொழுது காரியங்கள் வித்தியாசப்பட்டுக் கொண்டே இருக்கும். மனிதனை கர்த்தர் தேவ சாயலாய் உண்டாக்கினார். ஆனால் அவன் கர்த்தரை விட்டு விலகின பொழுது, அவன் பிசாசுக்கு தன்னை விட்டு கொடுத்த பொழுது பிசாசனுடைய சுபாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது, எல்லா ஒழுங்குகளும் போனது. பின்பு ஆண்டவன் நியாயப்பிரமாணத்தை உண்டாக்கி மனிதன் மனிதனாய் வாழ்வதற்குரிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அதன் பிறகு அந்த நியாயப்பிரமாண காலத்தின் முடிவிலே ஆண்டவர் கிருபையின் காலத்தை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் மூலமாக, அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாக பின்பு தெய்வீக சுபாவங்களை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால்தான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் புதிய சிருஷ்டி, அவனை புதிதாய் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அவனுடைய பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய சிருஷ்டியாய் உருவாக்குகிறார். பழையவைகளை ஒழித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குகிறார். அதாவது சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய தெய்வீக சுபாவங்களை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றார், மறுபடியும் நமக்குள் அதை ஏற்படுத்துகிறார். இந்த கடைசி மாதத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் அதனை கர்த்தர் எவைகளை எல்லாம் நமக்கு புதிதாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்து வந்தோம். இந்த டிசம்பர் மாதத்திலும் எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டமான மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2:10 வாசிக்கலாம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2:10
மேலும்
சகல துறைத்தனங்களுக்கும்
அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள்
நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கவனிக்கணும், கிறிஸ்துவுக்குள் அல்லது அவருக்குள் என்ன நடக்கிறது? மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அப்படின்னா ஒரு முழுமையை ஆண்டவர் தருகிறார். தேவ ஜனங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல, நிறைவானவர்கள். முழுமையானவர்கள். பரிபூரணம் என்றால் ஒரு முழுமை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஸ்தானத்தை நாம் அறியணும். அவர் என்ன நிலையில நம்மளை வைத்திருக்கிறார், நம்மை குறித்து அவருடைய நோக்கம் என்ன, நம்மை குறித்து அவருடைய திட்டம் என்ன, நம்மை அவர் வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன என்பதை தெரியணும். அவர் மைண்ட்ல நம்ம யாரு, அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம மைண்ட்ல நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய மைண்ட்ல நம்ம யாரா இருக்கிறோம் நமக்கு முக்கியம் இல்லை. என் ஆண்டவருடைய மைண்ட்ல நான் யாரா இருக்கிறேன் அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் உண்மை. நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய மைண்ட்ல நம்ம யாரா இருக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க உதவாதவன், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், லாயக்கு இல்லாதவன், இவனை வச்சு என்ன பண்ண முடியும். இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மைண்ட்ல நம்ம இருப்போம், இவங்களால என்னத்த நடக்க போகுது, இவங்க என்னத்த சாதிச்சிட போறாங்க, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. இது உலகத்துல நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்களுடைய மைண்ட்ல இருக்கிறது, இது உண்மை அல்ல. நம்மை குறித்து நமக்கு சில நேரத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆமா நம்ம என்னத்த செஞ்சிட போறோம், நம்மளால என்ன நடக்க போகுது, இது நம்ம மைண்ட்ல இந்த காரியம் பதியும், இதுவும் உண்மை கிடையாது. நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் உண்மை. நம்மளை ஆண்டவர் என்னவா பார்க்கிறார் அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும். அதை நம்ம அறிந்து கொள்ளணும், அதை தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், அதை தான் நம்ம புரிந்து விசுவாசிக்கும் பொழுது நாம் அப்படியே மாறிவிடுகிறோம். இங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், முழுமையானவங்க, பரிபூரணமா இருக்கிறீர்கள். சரி, இந்த பரிபூரணம் என்பது என்ன என்பது நமக்கு தெரியும், எப்படி நமக்கு வருகிறது. 9 சேர்த்து வாசிக்கலாம். இப்போ
ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம்,
தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம்
சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது,
அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இப்ப சேர்த்து கவனிக்கும் போது கவனிக்கலாம், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாய் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இந்த நிருபங்களை எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா பவுல் எழுதுகிற வார்த்தைகள்லாம் சில ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கும். சில வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வது என்பது சாத்தியம் இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் அப்படின்னா என்ன, தேவத்துவத்தின் பரிபூரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிலருக்கு அர்த்தமே புரியாம இருக்கும். என்னன்னு சொல்றேன்னா, தேவத்துவத்தின் அதாவது தெய்வீகத்தின், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த தெய்வீகத்தின் பரிபூரணம், அவருடைய தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக வல்லமைகள், தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, இப்படிப்பட்ட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற சகல தெய்வீகமான காரியங்களும், அந்த பரிபூரணம் எல்லாம் இல்லையா, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாய் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நிருபம் தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கிறதான ஒரு காரியங்கள். தேவ பிள்ளைகள் என்னைக்குமே நிருபத்தை வாசிக்கும் பொழுது அதன் ரகசியத்தை புரிஞ்சு கொடுது. இதெல்லாம் பொக்கிஷம், நிருபன்றது ஏதோ பவுல் எழுதின லெட்டர் நம்ம நினைச்சு கூடாது. பவுல் சில எழுதுற விஷயங்கள், நாங்க போனீங்க வந்தீங்க தரித்திரமா இருந்தாங்க இவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படிலாம் அப்படி எழுதிட்டு போவார். அதை பார்த்துட்டு என்னமோ அவளுடைய வாழ்க்கை அப்படி எழுதிட்டு போற நினைக்க கூடாது. இதுலதான் ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் என்றால் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள் காணப்படுகிற சகல விதமான பரிபூரணமான முழுமையான அத்தனை காரியங்களும், அதில் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், சரீரப்பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இதுல இந்த சரீரப்பிரகாரமான வார்த்தை கவனிக்கணும், என்னைக்குமே ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுக்குள்ள விஷயம் இருக்குது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறதுன்னு சொன்னா கூட மீனிங் வந்துருச்சு. பிதாவாகிய தேவனுடைய சகல விதமான பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்குது சொன்னாலே மீனிங் இருக்குது. ஆனால் சரீரப்பிரகாரமாயின் ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரீரப்பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் சரீரத்திலே வாழவில்லை, ஆனால் அவர் இந்த உலகத்திலே 33.5 ஆண்டுகள் சரீரப்பிரகாரமாய் வாழ்ந்தார். அந்த 33.5 ஆண்டுகள் அவர் சரீரமாய் வாழ்ந்த காலங்கள் எதற்காக அவர் சரீரமாய் வாழ்ந்தார், சரீரத்துக்குள் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்தார், அவர் மேலிருந்தே காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்கலாமே, எதுக்கு சரீரப்பிரகாரமாய் வந்து வாழ்ந்தார் என்றால், சரீரப்பிரகாரமாய் வாழுகிறதான இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக அவர் வாழ்ந்து காண்பித்தார், எல்லாவற்றுக்கும் அடையாளமாய் இருக்கும்படி அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவர் சரீரப்பிரகாரமாய் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே காரியத்தை சரீரப்பிரகாரமாய் அவருக்கு ரட்சிக்கப்பட்டு வாழ்கிறவர்களுக்கும் அப்படியே வாழ முடியும் என்பதற்காகத்தான் அவர் அடையாளமாய் வாழ்ந்து காண்பித்தார். அப்படியானால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்றால், அவர் சரீரத்திலே இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த அந்த 33 ஆண்டு காலத்தில் எப்படி பிதாவுடைய சகல பரிபூரணத்தையும் உடையவராய் வாழ்ந்தாரோ, அதே போல இன்றைக்கு சரீர பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதே போல அதே பரிபூரணத்தோடு அவர் வாழ்ந்தது போலவே நம்மாலும் அதே பரிபூரணத்தோடு வாழ முடியும் என்பதை நமக்கு நினைப்பூட்டுவதற்காகத்தான் கர்த்தர் அதை சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாரோ, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் கொடுத்தாரோ, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அதே ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அதே காரியங்களை அவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பிதாவாகிய தேவனிடத்தில் பட்சாபாதம் இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற விதத்தில் நம்மை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நம்மையும் வைத்திருக்கிறார். இதை குறித்து நான் ஏற்கனவே சில செய்திகளை கூட எடுத்திருக்கிறேன். அவர் உன்னதங்களில் தமது வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்துவை உட்கார வைத்திருக்கிறார். நம்மையும் அதே போல தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். நம்மை அதே ஸ்தானத்தில் தான் வச்சு நம்மளை பார்க்கிறார். சரி, இப்ப இந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் என்றால் என்ன? இது நமக்கு தெரியணும். தேவத்துவத்தின் பரிபூரணம், இது பரிபூரணம் என்றால் என்ன? ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம ஒரு ரொம்ப சாதாரண ஒரு லோ ப்ரொஃபைல நம்மளை திங்க் பண்றோம். நம்மளை ஒரு தாழ்வான நிலைமையில், ஒரு சாதாரண நிலைமையில் நம்மளை பார்க்கிறோம். நம்மளை குறித்து நம்ம இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் நம்மளை யோசிக்கிறோம். நம்ம மிகவும் ரொம்ப சொப்பமான நிலைமையில் நம்மளை பார்க்கிறோம். அது உண்மை கிடையாது. ஆண்டவர் நம்மை வைக்க வேண்டிய காரியம் வேற, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற திட்டம் வேற, நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் வேற. நம்ம புரிந்துகிட்டோம்னா நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமா மாறிடும். இன்னைக்கு ஒரு விசுவாசி ஒரு தேவ பிள்ளை தோல்வி அடைகிறார்கள் என்றால் அதற்கு ஆண்டவர் எந்த விதத்திலும் பொறுப்பாளி கிடையாது. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் என் பிரச்சனை மாத்தல, இதை நம்ம சொல்லி ஆண்டவர் தேவையில்லாம பிளேம் பண்ணக்கூடாது. புரிதுங்களா? ஆண்டவர் நம்மை அப்படி வைக்க விரும்புறதே கிடையாது. நம்மை தோல்வி அடைய வைக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலவீனமாய் போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எடுக்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் மேலும் நாம் விருத்தி அடைவதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விருத்தி அடைகிறோமோ அதே லெவல்ல நம்முடைய உலக காரியங்களையும் ஆசீர்வதிக்கவும் எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் எல்லாவற்றிலையும் வெற்றி பெறவும் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் பிசாசுகிட்ட தோத்து போறாங்க, அவனுடைய வஞ்சனைகளில் சூழ்ச்சியில தோத்து போறாங்க. ஆனா இந்த வசனத்தை நீங்க படிச்சு இந்த ஒரு வசனத்தை வச்சே பிரசங்கத்தை பண்ணிடலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு வசனத்தை வச்சே 1 hour ரெண்டு பல மணி நேரம் பேசுற அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இதுல இந்த 2வது வசனத்துல ஒரு சில காரியங்கள் சொல்றப்பாங்க, அதை நான் சொல்லிட்டு பின்பு நான் செய்திக்குள்ள போறேன். நான் சொல்ல நினைக்கல, ஆனால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்கிறேன். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராயிருக்கிறீர்கள். இந்த 2வது வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராயிருக்கிறீர்கள் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பவுல் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு வெயிட் வைக்கிறாரு. அவருக்குள் நீங்கள் பரிபூரணமா இருக்கிறீர்கள் சொன்னாலும் அர்த்தம் இருக்கு, முடிஞ்சு போச்சு, மீனிங் இருக்குது. ஆனா இங்க பாருங்க சில காரியத்தை எதுல ஆட் பண்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஒரு டைட்டில் கொடுக்கிறார். எந்த இடத்துல என்ன டைட்டில் கொடுக்கிறார் அது முக்கியம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைட்டில், என்ன டைட்டில்? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவர். தலைவர் இவர், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, இந்த தலைவர் அந்த தலைவர். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு தலைவர், அவரை ஒரு தலைவர்ங்கிறார். இயேசு கிறிஸ்து எதுக்கு தலைவர்? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவர். இந்த துரைத்தனங்கள் அதிகாரம் என்ன தெரியுமா? துரைத்தனங்கள் அதிகாரம் என்ன? துரைத்தனங்கள் என்பது சாத்தானை குறிக்கும். துரைத்தனங்கள், சீஃப் பிரின்சிபாலிட்டிஸ், ஆங்கில வேதாகமத்தை நீங்க படிச்சுன்னு தெரியும். சாத்தான் லூசிஃபரை குறிக்கும். அதிகாரங்கள் என்பது, ஏன்னா பிசாசும் பாத்தீங்கன்னா எல்லாம் கிளீன கேடரோடு இருக்கிறான். இதை நீங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம எபேசி நிறுவனத்துக்கு நம்ம தாவ வேண்டி போயிடும். எபேசியர் 6 அதிகாரத்தில் நீங்க படிச்சுன்னு தெரியும், சகல துரைத்தனங்களும் அதிகாரங்கள் வல்லமைகள் மட்டுமல்ல இம்மையிலும் அருமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு தந்தருளினார் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் நமக்கு பிலிப்பியர் நிருபத்தில் சொல்றார். எபேசியர் 6 அதிகாரத்தில் அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அவைகளை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ளணுங்கிறார். இந்த துரைத்தனம் என்பது சாத்தானை குறிக்கும், லூசிபரை குறிக்கும். அதிகாரங்கள் என்பது அந்த லூசிபருடைய அதிகாரத்தை இந்த உலகத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுகிறதான பிசாசின் ஆவிகள். புரியுதா உங்களுக்கு? பாத்தீங்கன்னா இப்ப உலகத்தில் பாருங்க, இப்ப பிரைம் மினிஸ்டர், அடுத்தது கேபினட் மினிஸ்டர், அப்புறம் எம்பிஸ், அப்படி கேடர் இருக்குது. இப்ப பிரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் பிரைம், அவங்க டோட்டலா இருக்கிறாங்க, சுப்பீரியர் பவர் அவங்கதான். கேபினட் மினிஸ்டர் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கீழே அதிகாரங்கள் பிரிக்கப்படுகிறது. அந்த பிரைம் மினிஸ்டர் கொடுக்கிற அதிகாரங்கள் இவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிக்கிறாங்க, இந்தந்த டிபார்ட்மெண்ட் இவங்க பிரிக்கிறாங்க. அடுத்தது எம்பிஸ், அப்படி ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு லோக்கல்ல கவனிக்கிறாங்க. இப்படி கேடர் இருக்கு. அதே போலதான் சாத்தான், அவன் தான் பிரின்சிபாலிட்டிஸ், அதாவது சொல்ல போனால் அவன் தான் இங்கே துரைத்தனம் சாத்தானை குறிக்கும். அதிகாரம் என்பது அவனுக்கு கீழே இருக்கிறதான அந்த அதிகாரத்தை, அவனுடைய அதிகாரத்தை உலகத்தில் செயல்படுத்துகிற ஆவிகள், இது சாத்தானுடைய ஆவிகள், அடுத்த லெவல் ஆவிகள். இவைகள் எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல அவருக்கு பவர், சுப்ரீம் பவர் இருக்குது. சாத்தானுக்கு மேல அவருக்கு பவர் இருக்குது. அவருக்கு கீழ இருக்கிற எல்லா விதமான அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிற ஆவிகளுக்கு மேல அவருக்கு பவர் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல சுப்ரீம் பவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பரிபூரணமா இருக்கிறோம்ன்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெனரலா போடாம இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவு கூட நீங்க பரிபூரணமா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாருன்னா, சாத்தானுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவனுடைய ஆவிகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து அதிகாரம் படைச்சவரா இருக்கிறார், தலைவரா இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேல தலைமையான வல்லமையில் இருக்கிறார். அவருக்குள்ள நீங்க பரிபூரணமா இருக்கிறீங்கன்னா அவர் எவைகளையெல்லாம் கீழ்படுத்தி, எவைகளையெல்லாம் மேற்கொண்டு, எவைகளையெல்லாம் அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் நீங்களும் அவைகளை ஆளுகை செய்ய முடியும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்றார். லூசிபர் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் இருந்து அவர் நடத்துகிறார் என்றால், அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறார்னா நமக்கும் அதை செய்ய முடியும். அவனுடைய பிசாசுடைய ஆதிக்கங்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அதன் மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாமும் கூட அந்த அதிகாரத்தோடு பரிபூரணமாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பரிபூரண நிலைமையில வைக்கிறார். எங்கேயுமே தோல்வி அடைவது தேவ சித்தம் அல்ல. தேவ பிள்ளைகள் துக்க முகத்தோடு சோர்வோடு, எனக்கு இது நடக்கல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது வாய்க்கல, இந்த புலம்பலே வரக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார். சரி, இப்ப நான் உங்களுக்கு இத புரியறதுக்காக வேதாகமத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவருடைய மைண்ட் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தேவன் சகல மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்க சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறுகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும்
சிருஷ்டித்தார்.
தேவன் அது நல்லது என்று கண்டார்.
தேவன் அது நல்லது என்று கண்டார்.
தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் பட்டியல் பாருங்க எப்படி வருது. சமுத்திரத்திலே சகலவிதமான ஜீவராசிகள், நீந்துகிறதான ஜீவராசிகளை உண்டாக்கினார். உடனே ஆண்டவர் சொன்னார், அவைகள் பலகி பெருகுங்கள். ஜலத்திலிருந்து பறவைகள், சகலவிதமான பறவைகள் உண்டாகட்டும். பறவைகள் அங்கிருந்து உண்டாகி வானத்தில் பறக்க ஆரம்பிச்சது. பறக்க ஆரம்பிச்ச உடனே அவைகளை பார்த்தார். அவைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து, நீங்களும் பலகி பெருகுங்கள். காட்டு மிருகங்களை உண்டாக்கினார். அவைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உண்டாக்கி உண்டாக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே வந்தார். அடுத்தபடியாகத்தான் ஆண்டவர் அடுத்த காரியத்துக்கு வர எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். 26 வசனத்துக்கு வருவோம்.
பின்பு தேவன் நமது சாயலாகவும்
நமது
ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
மிருக
ஜீவன்களையும்
பூமி
அனைத்தையும்
பூமியின்
மேல் ஓடும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமியின்
மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
போதும், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பேசேஜ் ரொம்ப அருமையான காரியம். சமுத்திரத்திலே சகல விதமான ஜீவராசிகளை உண்டாக்கினார். அதை பார்த்து சொன்னார், பழுகி பெருங்க, பூமி நிரப்புங்க. பூமியிலே மிருகங்களை உண்டாக்கினார், பழுகி பெருங்க. ஆகாயத்து பறவைகளை உண்டாக்கினார், அதையும் ஆசீர்வதிச்சு நீங்களும் பழுகி பெருங்க. இப்ப பாருங்க, எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டார். மீன்களை உண்டாக்கினார், அதை பழுகி பெருகினார், எல்லாம் அதே போல மீன்கள் வளருது. பறவைகள் மிருகங்களை உண்டாக்கினார், அதே போல அவைகள் எல்லாம் அப்படியே பெருகுது. காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களை உண்டாக்கினார், அவைகளும் அதே போல பெருகுது. சிங்கத்தை உண்டாக்கினார், பழுகி பெருங்குங்கள்னாரு. சிங்கங்கள் சிங்கக்குட்டிகளாக போடுது, சிங்கக்குட்டிகள் எல்லாம் சிங்கத்தை போலவே சிங்கக்குட்டிகள் வளர்ந்துட்டே வருது. யானை குட்டிகள் போடுகிறது, அந்த யானை குட்டிகள் அது பெருகி கொண்டு போகுது. ஆடு மாடு எல்லாம் அதே போல எல்லாம் அதனுடைய குட்டிகள் அப்படியே பழுகி பெருகுது. ஆசீர்வதிச்சுட்டார், நீங்க பழுகி பெருங்கள், பூமியை நிரப்புங்க. ஆனா மனுஷனுக்கு மட்டும் கர்த்தர் செஞ்ச ஒரு விசேஷமான காரியம், இதெல்லாம் பழுகி பெருகி பூமி நிரப்புகள் சொல்லிட்டே வந்த ஆண்டவர் பார்க்கிறார். சிங்கம் தன்னுடைய வாரிசை உருவாக்குது, யானை தன் வாரிசை உருவாக்குது, ஆடு தன் வாரிசை உருவாக்குது, மாடு தன் வாரிசை உருவாக்குது, ஒட்டகம் தன் வாரிசை உருவாக்குது. நமக்கு வாரிசு ஆண்டவர் யோசிக்கிறார். சிங்கம் தன்னுடைய வாரிசை உருவாக்குது, கரடி தன் வாரிசை உருவாக்குது, யானை தன் வாரிசை உருவாக்குது, ஆடு தன் வாரிசை உருவாக்குது, மாடு தன் வாரிசை உருவாக்குது. நம்ம வாரிசு யாரு? நம்முடைய சந்ததி. நமக்கு ஒரு வாரிசு வேணுமே ஆண்டவர் யோசிக்கிறார். மனுஷனுடைய ஸ்தானத்தை நீங்க கவனிங்க. சிங்கத்துக்கு ஒரு வாரிசு இருக்குது, சிங்க குட்டி போடுது. கரடி ஒரு வாரிசு உருவாக்குது, கரடி குட்டி போடுது. யானை ஒரு வாரிசு உண்டாக்குது, யானை குட்டி போடுது. எல்லாம் அந்த வாரிசுகள் உருவாக்குது. ஆண்டவர் பார்க்கிறாரு, எனக்கு வாரிசு யாரு? என்னுடைய வாரிசு யாரு? இந்த சிங்கைய வாரிசு இல்ல, இந்த கரடிய வாரிசு இல்ல, இந்த யானைய வாரிசு கிடையாது, இந்த குரங்கைய வாரிசு கிடையாது. எனக்கு யாரு வாரிசு? அங்கதான் ஆண்டவருடைய இருதயத்தில் தோன்றியது, என் வாரிசு மனிதன் தான் என்னுடைய வாரிசு. ஹல்லேலூயா. மனுஷன் தான் என்னுடைய வாரிசு. என்னுடைய சாயலாக, என்னுடைய ரூபத்தின்படி நான் மனுஷனை உண்டாக்குவேன். அதான் யோசிக்கிறார், நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. கரடி தன்னுடைய சாயலின்படியே கரடி குட்டி போடுது, யானை தன் சாயலின்படியே யானை குட்டி போடுது, சிங்கம் தன் சாயலின்படியே சிங்க குட்டி போடுது. ஆண்டவர் பார்த்தாரு, என் சாயலின்படி நான் மனுஷனை உண்டாக்குவேன், என் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவேன். இப்ப என்ன தெரியுது தெரியுமா? மனுஷன் தேவனுடைய வாரிசு. ஹல்லேலூயா. என்ன ஒரு காரியமா இருக்க, மனுஷன் தேவனுடைய வாரிசு. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாரிசாகத்தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் வாரிசு இருக்குது. ஆண்டவர் பார்த்தார், எனக்கு வாரிசு இல்லையே. அப்ப எனக்கு வாரிசு யாரு? மனிதன் தான் எனக்கு வாரிசு. அதனாலதான் மனுஷனுக்கு மட்டும் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். ஒவ்வொன்றும் அதனுடைய சாயலின்படி அதனுடைய ரூபத்தின்படி கூட்டி போடுது. அதே போல் ஆண்டவர் நம்மை தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி நம்மை கத்த தமது வாரிசாக ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப புரியுதா நம்ம யாருடு? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வாரிசுகள் தான் தேவ பிள்ளைகள். நம்ம அவருடைய வாரிசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய வாரிசு. நம்ம நினைக்கிறோம் இந்த குடும்பத்தில் பிறந்த இவங்க எங்க தாத்தா, இவங்க எங்க பாட்டி, இவங்க வாரிசு. இல்ல 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 இல்ல, நம்ம ஆண்டவராகிய கர்த்தருடைய வாரிசுகள் நீங்களும் நானும். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறார். ஆனா அந்த ஸ்தானத்தை உண்டாக்கி அவ்வளவு மேன்மைகளை கொடுத்து அவனுக்கு எல்லா வசதிகளை கொடுத்து அவனுக்கு தான் ஆண்டவர் சகல ஆளுகை கொடுத்தார் இல்லையா? சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா சகலத்துக்கு ராஜா யார் தெரியுமா? மனுஷன் தான் எல்லாத்துக்கும் ராஜா. மனுஷனுக்கு தான் சொல்றாரு நீ சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். சிங்கத்தை பார்த்து ஆண்டவர் மனுஷன் தான் சொல்றார் சிங்கத்தை காட்டுக்கு ராஜா. ஆண்டவர் எங்கேயாவது சிங்கம் நீ காட்டுக்கு ராஜான்னு சொன்னாரா? ஆண்டவர் சொல்லல. சிங்கத்தை பார்த்து நீ தான் காட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும்னு சொன்னாரா? அப்படி ஆண்டவர் சொல்லல. சிங்கத்தை கர்த்தர் ராஜா வாக்கல. நம்ம தான் சொல்லிக்கிறோம் சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு. சிங்கத்தை கர்த்தர் ஒண்ணு கர்த்தர் காட்டுக்கு ராஜாவா வைக்கல. ஆனால் மனுஷனைத்தான் ஆண்டவர் சொன்னாரு சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். நீ காட்டுக்கு ராஜா, நாட்டுக்கு ராஜா, பிசாசுகள் மேலேயே ராஜா, எல்லாத்து மேலேயும் நீதான் ராஜான்ட்டாரு. மனுஷனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தில் உண்டாக்கி தம்முடைய ஆளுகையை ஆண்டவர் பரிபூரணமாய் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். இந்த ஸ்தானத்தை, இந்த மேன்மையை புரியாத மனிதன் ஒரு அற்பம், ஒரு பழத்துக்காக, ஒரு பழத்துக்காக இவ்வளவு பெரிய ராஜ மேன்மையை, இவ்வளவு பெரிய அந்த வாரிசு என்கிற ஒரு ஸ்தானத்தை மனிதன் இழந்து போயிட்டான். எவ்வளவு பெரிய உன்னதமான ஸ்தானத்தை ஒரு பழத்துக்காக மனிதன் இழந்து போயிட்டான். இழந்து போன பிறகு மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாமே கீழே போச்சு. யாருக்கு அவன் தன்னை விட்டு கொடுத்தானோ, யாருடைய வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தானோ, அதற்கு அவன் அடிமையாயிட்டான். மனுஷனுடைய வாழ்க்கை பிசாசுக்கு அடிமையாகி போச்சு. அவன் இவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். காலங்கள் கடந்து போகிறது. காலங்கள் கடந்து போன பிறகு அதன் பிறகு ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரே எண்ணம், ஐயோ இவனை ஏன் ஸ்தாயலை நான் உண்டாக்குறேன், ஆனா இன்னைக்கு பிசாசுகிட்ட அடிமையா இருக்கிறானே, ஏன் ரூபத்தின்படி இவனை உண்டாக்குனேன், சகலத்தையும் ஆளும் பிடிக்கவனை நான் உண்டாக்குனேன், ஆனால் இன்றைக்கு இவன் இப்படி எல்லாவற்றினாலும் ஆழப்பட்டுக் கொண்டிருக்கிறானே, இவனை நான் வச்சிருக்கிற ஸ்தானம் ஒண்ணு, ஆனா இவன் இருக்கிற ஸ்தானம் வேறையா இருக்குது. அது ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் மனிதனை பார்க்க 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 அவருடைய இருதயம் வேதனையில தான் இருந்திருக்கும். கடைசியில பார்த்தார், இல்ல அவனை மறுபடி நான் தூக்கணும், மறுபடி தூக்கணும். அங்கதான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும்போது அவருடைய லெவல் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை திறந்து முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் எப்படி கொண்டு வரார் பாருங்க, அவருடைய காரியம் என்ன. யோவான் சுவிசேஷத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று.
உண்டானதொன்றும்
உண்டானதொன்றும்
அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது.
அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாயிருந்தது.
அந்த ஒளி,
அந்த ஒளி
இருளிலே
இருளிலே பிரகாசிக்கிறது.
இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை.
இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சக்சஸ்ஃபுல் என்ட்ரி, அவருடைய வெற்றிகரமான நுழைவு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதுவே சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகவே அவர் இருந்தார். சகலமும் அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. மனிதனை, முதல் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவர் மூலமாகத்தான் உண்டானான். உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜீவன், லைஃப் இருந்துச்சு. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. எல்லா மனுஷனுக்கும் அவர் தான் ஒளி. ஆனா இதோட முடியல. அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது. முழு உலகமும் பாவத்தின், பிசாசின் இருளில் நிறைந்திருந்த பொழுது இயேசுவுக்குள் இருந்த அந்த ஒளியானது இருளிலே பிரகாசித்தது. எல்லாருக்கும் அவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வெளிச்சம், மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பரிபூரணம், அதை இந்த உலகத்தின் இருள் ஒருபோதும் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும், எந்த ஒரு காரியமும் அவர் எந்த விதத்திலும் அவரை நெருங்க முடியவில்லை. அதனாலதான் தைரியமா சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் பரிபூரணமா வந்தார், எந்த குறையும் கிடையாது, 100% பரிபூரணமா வந்தார். ஏன் அப்படி வந்துதான் மனுஷனை பிரகாசிக்க பண்ணணும், பரிபூரணமா வந்தார். இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்த வசனத்தில் நம்ம கவனிச்சோம், அவருடைய பரிபூரணம் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சகல விதத்திலும் அவர் பரிபூரணமாயிருந்தார். சரீரப்பிரகாரமாய் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருந்தது, அவருக்குள்ளே நாமும் பரிபூரணமா இருக்கிறோம். அப்போ அவர் சரீரத்தில் இருக்கும் பொழுதே பரிபூரணமா வந்தார், ஒரு குறைவில்லாமல் வந்தார், எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்கிறவராய் வந்தார், எல்லா சகல ஞானத்தோடும் அறிவோடும் வல்லமையோடும் அதிகாரத்தோடு அவர் வந்தார். அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் அவன் தமக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் ரட்சிக்கப்படுகிற நம்ம கூட அதை டிரான்ஸ்பர் பண்றார். இப்ப இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அப்படி எல்லா பரிபூரணத்தோடு வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்கிறது? அதே அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிங்க, யோவான் 1:16.
அவருடைய பரிபூரணத்தினால்
நாம் எல்லாரும்
கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்.
இதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிறது என்ன? கிருபையின் மேல் கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம லைஃப் கொஞ்சம் நீங்க அப்படி திருப்பி பாருங்க. இயேசு கிறிஸ்து பரிபூரணர், அவருடைய பரிபூரணத்தினாலே ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கிருபையின் மேல் கிருபை. 12 வசனத்துல பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுகிற அனுபவம் சொல்லப்படுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 1-5 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தை பேசப்படுகிறது. 12 வசனத்திலே ரட்சிக்கப்படுகிறது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். 16 வசனம் சொல்லுகிறது, அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபையின் மேல் கிருபை நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் இருக்கிற நிலைமையை விட நம்முடைய நிலைமையை கர்த்தர் நல்லா வச்சிருக்கார். நம்மளை சுற்றிலும் இருக்கிற பணக்காரராக இருக்கலாம், பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், பெரிய ஆள் என்று எல்லாராலும் போற்றப்படலாம், ஆனா அவங்களுக்குள்ள இல்லாத ஒரு சமாதானமும் சந்தோஷத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இருக்கிற ஒரு இல்லாத ஒரு நிம்மதியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள் நடுவில் அதே உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் அடுத்த லெவலில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் நம்மோடு பழகிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ஹானஸ்டா திங்க் பண்ணுங்க, உண்மையா யோசிங்க. ரட்சிக்கப்படாதவங்க நம்மளை சுத்திலும், ஆனால் உண்மையா யோசிங்க, உங்களை விட எத்தனை நல்ல சுபாவம் அவங்களுக்கு இருக்குது, உங்களை விட எத்தனை நல்ல காரியங்கள் அவங்களுக்கு இருக்குது, உங்களோட எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, உங்களோட எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாங்க, உங்களோட எவ்வளவு தூரம் அவங்க கண்ணுங்க அறுத்தமா தன்னுடைய வேலையில் இருக்கிறாங்க, உங்களை விட எவ்வளவு பொறுப்பாளிகளா இருக்கிறாங்க, உங்களை விட எவ்வளவு கடின உழைப்பாளிகளா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர். ஆனா ஆண்டவர் அவங்கள விட நம்மளை நல்லா வச்சிருக்காரு. நம்மளை விட நல்லவங்க, நம்மளை விட சிறந்தவங்க, நம்மளை விட அறிவாளிங்க, நம்மளை விட ஞானம் உள்ளவங்க, நம்மளை விட திறமை உள்ளவங்களை, நம்மளை விட கடின உழைப்பாளிகள், நம்மளை விட எத்தனையோ விதத்துல நமக்கே தெரியும். வேற யாரும் சொல்ல வேணாம், நமக்கே தெரியும். ஆனா அவங்கள விட ஏன் ஆண்டவர் நம்மள நல்லா வைக்கிறோம்? நான் எப்படி அவங்களதான் நல்லா வைக்கணும்? ஏன் அவங்கள விட நம்மளை நல்லா வைக்கிறோம்? காரணம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை இருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் என்னுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா மேன்மைகளுக்கும் என் தகுதியின் அடிப்படையில் வந்ததல்ல. என் தகுதியின் அடிப்படையில் வந்ததல்ல. இன்னைக்கு சமாதானமா இருக்கிறேன்னா நான் ஏதோ எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு நான் சமாதானமா இருக்கிறேன் இல்ல. நான் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னா ரொம்ப நல்லவன்றனால எனக்கு பெரிய பாதுகாப்பு இல்ல. என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த நான் ஒரு தகுதியா இருக்கிறேன்றதுனால காரணமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது, ஒருபோதும் அப்படி கிடையாது. நம்மை பார்க்கிலும் சிறந்தவர்கள் நம்மளை விட மோசமா இருக்கிறாங்க, ஆனால் நாமோ அவங்களை விட எத்தனையோ விதத்தை நல்லா இருக்கிறோம். காரணம் என்னன்னா நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம் ஆண்டவருடைய தகுதியின் அடிப்படையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எத்தனையோ தவறுகளை செய்யறோம், அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் தண்டிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள், எல்லாத்துக்கும் ஆண்டவர் உடனே கூட அடிச்சுட்டே இருந்தார், நம்ம எங்கேயோ போயிருப்போம், காணாம போயிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம தகுதியின் அடிப்படையில் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை கிடைக்கிறது, கிருபையின் மேல் கிருபை கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம் நமக்கு கிருபையை கொடுக்கிறது. அவருடைய பரிபூரணம் தான் நமக்கு கிருபை கொடுக்கும். கிருபை இல்லை, கிருபையின் மேல் கிருபை. அவருடைய பரிபூரணம் நேற்று எனக்கு ஒரு கிருபை கொடுத்துச்சு, இன்னைக்கு ஒரு கிருபை கொடுக்குது, நாளைக்கு ஒரு கிருபை கொடுக்குது. இது அவருடைய பரிபூரணத்தினால் கிடைக்கிற கிருபையை அன்றி நம்முடைய ஒரு நல்ல வாழ்க்கையினால கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, அவருடைய கிருபையினால் கிடைக்கிறது. அப்ப அவருடைய பரிபூரணம் நமக்கு முதல் கட்டமா என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தவறுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு கிடைக்காதபடிக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம். அந்த பரிபூரணம் அதுதான் நமக்கு நம்மை வாழ வைக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்குது. இப்ப பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12 எத்தனையோதர படிச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7-8-9 பாத்தீங்கன்னா சொல்லுவார், எனக்கு சரி
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வேலைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு,
என் மாம்சத்திலே
ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு
அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்
அதற்கு அவர்
என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார்
போதும். இங்க பாருங்க, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், இப்ப நான் சொன்ன ஏற்கனவே கொலோசி நிறுவத்தெல்லாம் பவுலுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி ஆழமான காரியங்களை நிருபத்திலே கர்த்தர் எழுத வச்சார். அந்த மேன்மைகள் அவருக்குள் பெருமை உண்டாக்காதபடி ஆண்டவர் சில காரியத்தை விட்டு வைக்கிறார். அவருடைய மாம்சத்திலே ஒரு பலவீனம், இதை பவுலே சொல்றாரு, இது சாத்தானுடைய தூதன், இது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன். இந்த மாம்சத்தில், என் மாம்சத்தில் இருக்கிற பலவீனம் என்னை குட்டுகிற ஒரு சாத்தானுடைய தூதன். இது எனக்கு தெரியுது, இது சாத்தானுடைய இன்ஃபுளுயன்ஸ் எனக்கு தெரியுது. பவுலுடைய சரீரத்திலே சொல்றாரு, இது சாத்தானுடைய இன்ஃபுளுயன்ஸ் எனக்கு தெரியுது, அதனால இதை என்னை விட்டு எடுக்கும்படியாக ஆண்டவரிடத்துல 3 தடவை நான் ஜெபிச்சேன், ஆனா 3 தடவை ஆண்டவர் அதை எடுக்கல. எடுக்காம சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குனர். இந்த மாம்சத்திலே காணப்படுகிற இந்த சாத்தானுடைய தூதன் அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் பரிபூரணம், மாம்சத்தில் இருந்த பொழுதே பரிபூரணமா இருந்தார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, என் மாம்சத்தில் ஒரு முள் இருக்குது, அந்த முள்ளுக்கு பேரு சாத்தானுடைய தூதன்கிறார். அப்படின்னு என்ன, இந்த சாத்தானுடைய தூதன் என்று அவர் ஏன் அதை மென்ஷன் பண்ணணும்னா, அவருடைய மாம்சத்தில் அவரும் ஒரு மனுஷன், ஒரு பெரிய அப்போஸ்தலன், நிருபங்களை எழுதினார், சபைகளை ஸ்தாபித்தார். ஆனா அவருடைய மாம்சத்தில் ஒரு முள், மாம்சத்தில் ஒரு முள்னா என்ன, மனுஷீகத்திலே அவருக்குள்ளும் ஒரு குறைபாடு. ஒருவேளை இதை நம்ம என்னன்றதை அவர் டிஸ்கிரைப் இந்த இடத்துல பண்ணல, ஆனா ரோமர் எழுதின நிருபம் 7:15-20 நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்லுவார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்கிறதோ என்னிடத்தில் இல்லை. ஆகையினால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறபடியால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. மேலும் சொல்றாரு 24வது வசனத்திலே, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பார்னு கதறுவார். அப்போ அவருடைய வாழ்க்கை குறித்து அவரே நொந்துகிட்டார். பல நேரத்தில் பவுலே தன்னுடைய வாழ்க்கை குறித்து நொந்துகிட்டாரு, நான் ஏன் இப்படி மோசமா இருக்கிறேன், நான் ஏன் நல்லதை செய்யணும் நினைச்சு நல்லது கெட்டது செய்யறேன், நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே நானே இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன், கடைசியில் நானே அந்த காரியத்தை செஞ்சேன், ஏன் என் நிலைமை இப்படி. நொந்து போனார், தன்னுடைய நிலைமை குறித்து நொந்து போனார். அதனால பவுல் ஒரு பாவின்னு தீர்த்துறாதீங்க. அவருடைய உள்ளத்துல சில காரியங்கள் வந்திருக்கும். என்னன்னா, கூட இருக்கிறதான விசுவாசிகள் அவரை நோக்கடிச்சிருப்பாங்க இல்லையா, கூட இருந்தவங்க அவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. சில நேரத்தில் ஊழியத்தில் அவரோடு கூட இருந்தவங்க தேமா போன்றவர்கள் உலகத்தை நேசிச்சு போயிட்டாங்க. பர்னபா திடீர்னு, அவரை வளர்த்து விட்ட பர்னபா தான் திடீர்னு சண்டை போட்டுட்டாரு இல்லையா. எத்தனையோ காரியம், கூட இருந்தவங்கலாம் அவரை நோக்கடிச்சாங்க, சபையில் இருக்கிற ஜனங்கள் விசுவாசிகள் அவரை ரொம்ப நோக்கடிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய இருதயத்துல கசப்பு வந்திருக்கும். சில நேரத்தில் என்ன என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாங்களே. உண்மையிலேயே சொல்ற, ஒரு சபையை நடத்துறது பாஸ்டர் சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மோசமான ஆவிக்குரிய வாழ்க்கை லேட்டா வந்து 10:30 வரும்போது சொல்றேன், நானும் ஒரு மனுஷன் தான், உள்ளத்துல எவ்வளவு வேதனை வரும் தெரியுமா, எவ்வளவு வேதனை வரும் தெரியுமா, அந்த நபர் மேல எவ்வளவு கசப்பு உள்ள வரும் தெரியுமா, இந்த நபர் எல்லாம் ஆண்டவர் அடிச்சா நல்லா இருக்கும்னு தோணும் தெரியுமா, தோணும். ஆனா அதையும் மிஞ்சி அதை அடக்கி மேற்கொண்டு ஆண்டவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும். சாதாரண விஷயம் கிடையாது. அதை மிஞ்சி அந்த மனுஷீகத்தில் வருகிற அந்த எண்ணம் பவுலுக்கு வந்துச்சு, எனக்கும் வரும், வருது. நான் சொல்றேன், ஓபனா சொல்றேன், வரும், மனுஷீகத்தில் வரும். ஆனால் அதையும் தெய்வீகத்தில் மிஞ்சி ஆசீர்வதிக்க போறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் ஆவிக்குரிய காரியத்தில் அதெல்லாம் மேற்கொண்டு அவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும், அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும்னு வருது பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் அது அந்த இடத்துல இருந்தா தான் புரியும், எல்லாருக்கும் புரியவே முடியாது. பவுலுடைய உள்ளத்தில் அப்படிதான் இருந்திருக்கும். என்ன இவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறாங்க, எவ்வளவு ஏன் இவ்வளவு தூரம் கர்த்தரை தேடாம இருக்காங்க, உணவு இல்லாம இருக்கிறாங்க. அந்த நபர்கள் மேல், அந்த விசுவாசிகள் மேல், கூட இருந்த ஊழியக்காரங்க மேல் அவருக்கு பயங்கர எரிச்சல் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும், கசப்பு வந்திருக்கும். இவங்களை ஆண்டவர் அடிச்சா நல்லா இருக்கும்னு அவருக்கு தோணி இருக்கும். ஆனா அடுத்த நேரத்தில் ஜபிக்க போகும்போது, தேவ சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரை அவங்களை அடிச்சிடாதீங்கன்னு ஜபிச்சவர். மனுஷியத்தில் அடிக்க தோணும், ஆண்டவர் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சா நல்லா இருக்குமே தோணும். ஆனா தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது, ஆண்டவரே அப்படி செஞ்சாதீங்கன்னு போய் ஜெபிக்க தோணும். அவருடைய நிலைமை அதுதான், எங்க நிலைமை அதுதான். அப்போ அந்த போராட்டம், அந்த சம்பவம் நடக்கும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது, இதை நினைக்கும் போது, தேவ சமூகத்தில் போகும்போது பாவரிக்கிறது, அவர் ஆண்டவரே ஏன் எனக்கு உங்க மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு, சாதாரண விஷயம் இல்லை. அதைத்தான் அவர் முள்ளுங்கிறார், எனக்கு இவ்வளவு கோபம் வருது, இப்படி காரியங்களை செய்ய பார்க்கும்போது எனக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது, கசப்பு வருது உங்க மேல, இந்த முள்ளு, இது ஆண்டவரே, இது எனக்கு வரவே கூடாது ஆண்டவரே, அது வந்துட்டு அப்புறம் உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நான் இப்படி வந்திருக்க கூடாது சொல்லி நான் பாவரிக்க பண்ணி நான் ஆசீர்வதிக்கிறேனே, இது எனக்கு வந்திருக்க கூடாது ஆண்டவரே, அதை தான் அவர் நினைக்கிறாரு. இந்த முள்ள என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவர், தாட்டே எனக்கு வராதபடி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அது வரும், வரும். இந்த வேதனை இதை முள்ள சுமந்துகிட்டே தான் நீ நிக்கணும். அப்போ இந்த இடத்துலதான் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபை தாங்குகிறது. அவருடைய கிருபை தாங்கு, என் கிருபை உனக்கு போதும். அதன் நடுவிலும் என் கிருபை உனக்கு உள்ள இந்த சுபாவம் சில நேரத்தில் வருதே, அதன் நடுவிலும் என் கிருபையினாலதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறோம் நடத்துறேங்கிறார். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் மண்டி கிடக்கிறது, எத்தனையோ குறைவுகள். ஆனால் அது நடுவிலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா, அதுக்கு ஒரே காரணம், அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. ஒவ்வொரு நாளிலும் புதிய 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 கிருபை ஆண்டவர் கொடுத்து கொடுத்து கொடுத்தா நடத்துறார். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணம் நமக்கு முதலாவது கிருபையை கொடுக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, நாம் தண்டிக்கப்படாதபடி பாதுகாக்கிறது, கைகளின் பிரயாசங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்துகிறது. செகண்ட் காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும், அவருடைய பரிபூரணத்தினாலே நமக்கு என்ன வருகிறது. மறுபடியும் கொலோசியர் 2:9-10 படிங்க.
ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும்
அதிகாரத்துக்கும்
தலைவராயிருக்கிற அவருக்குள்
நீங்கள்
பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்
இப்ப பாருங்க, இந்த பரிபூரணம் எப்படி வருகிறது? நமக்கு ஆண்டவர் எப்படி பரிபூரணப்படுத்துறார்? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பரிபூரணம் உள்ளவராக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அந்த பரிபூரணத்தினாலே கிருபையை வெளிப்படுத்தி நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அப்படி கிருபை. ரெண்டாவது, இப்ப அந்த பரிபூரணம் 10 வசனத்தில் சொல்லும் பொழுது அந்த பரிபூரணத்தை எப்படி சொல்றாருன்னா, சகல துரைத்தனங்கள் அதிகாரத்திற்கு தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாயிருக்கிறீர்கள். இந்த 10 வசனம் சொல்லுகிறதான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிபூரணத்தினாலே நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் லிவிங் நமக்கு கொடுக்கிறார். எப்படி? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிபூரணமாய் வந்து இந்த உலகத்தில் தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு நாளிலும் அவர் பிதாவோடு தன்னை இணைத்துக் கொண்டே வாழ்ந்தார். அவருடைய லைஃப்ல அந்த பரிபூரணத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார், பர்ஃபெக்டா இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த முழுமையான வாழ்க்கையை வச்சிருந்தார். ஒரு தவறு செய்து தன்னுடைய பரிபூரணத்தை அவர் இழக்கவே இல்லை. ஒரு சின்ன இடத்துல தன்னுடைய அபிஷேகத்தை அவர் இழக்கல. ஒவ்வொரு நாளிலும் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததில் இருந்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் அந்த பரிபூரணத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியில சிலுவைக்கு போறதுக்கு முன்னால, கடைசி நாள், அடுத்த நாள் அவர் சிலுவைக்கு போக போறார், கடைசி நாள் தன்னுடைய பரிபூரணத்தை வந்து ஒரு ஜெபத்தில் டிக்ளேர் பண்றார். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும். 17:10,
என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள்.
பிதாவே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள்.
உம்முடையவைகள் என்னுடையவைகள்.
உம்முடையவைகள் என்னுடையவைகள்.
அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன்.
இதுதான் ஹைலைட். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முந்தின ராத்திரி வேளையில் இதை சொல்றார். பிதாவே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். என்னுடைய இதெல்லாம் டோட்டலா நான் சரண்டர் பண்ணிட்டேன் உமக்கு. இப்பொழுது உம்முடையவைகள் என்னுடையவைகள். உம்முடைய சகல பரிபூரணமும் என்னுடையது. அதோடு நிறுத்திக்கல, அவர்களால் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இப்ப எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்களே, உம்முடையதெல்லாத்தையும் நான் எனக்கு வாங்கி பெற்றுக்கிட்டேன். இப்ப நான் அவர்கள் வாழ்க்கையில் இதன் மூலமாய் நான் மகிமைப்பட போறேங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பரிபூரணம் உங்ககிட்ட எனக்கு வந்துச்சு, இப்ப என்கிட்ட இருந்து அவர்கள் என்னை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள், என் பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் இந்த பரிபூரணத்தை நான் டிரான்ஸ்பர் பண்ணி அவர்களிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேங்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தேவ பிள்ளை பிதாவின் பரிபூரணத்தை இயேசு கிறிஸ்து சம்பாதிச்சார். நம்ம சம்பாதிக்கல, அவர் சம்பாதிச்சார். அதை நாம் அடைவது எப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம அவரை மாதிரி சம்பாதிக்க வேண்டியதில்லை. அவர் சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி அதிகாரத்தை சம்பாதிச்சார். சகல பரிபூரணத்தையும் அவர் உடையவராக இருந்தார். அதனாலதான் 10 வசனத்தில் பார்த்தோம், 2 அதிகாரம் 10 வசனத்தில், சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் அவர் தலைவர். அவருடைய வாழ்க்கை பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவர் சிலுவை மரணத்தின் போதுதான் பிசாசையும் அவருடைய தூதர்களையும் ஆண்டவர் அவர்களை ஆளுகை செய்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் கேட்டீங்கன்னா, அந்த வெற்றிகள் எல்லாத்தையும் நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டார். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை, நான் சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் ஜெபித்து இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாராவது உங்களுக்கு இதுக்காக ஜாமன் அதுக்காக ஜாமன் அப்ப கரெக்ட் அப்பதான் கொடுப்பாரு, நாங்களும் அது கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் உடைய புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஆசீர்வாதத்தின் திட்டம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து கிடைக்கிறதே தவிர நாம கேட்டு வாங்கறதே கிடையாது. நம்ம கேட்காமலே நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். நம்ம அவரோடு நெருங்கி இருந்தாலே தானாவே நடக்கும். பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். புதாந்தீங்கன்னா நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமே மைண்ட்ல இருக்குது, எக்கச்சக்கமா சொல்லலாம். இப்போ பவுல் சீலாவும் சிறைச்சாலையில இருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் அந்த சிறைச்சாலைக்காரனை வந்து அந்த இடத்துல பிடிக்கிறார். ஒரு பெரிய பூதகம் வருது, பாடி துதிக்கிறாங்க. இதுல அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இருக்குது, எடுக்க டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது பாடி துதிக்கிறாங்க, ஆண்டவருடைய வல்லமை அனுப்புறாரு. அந்த இடத்துல அவர் இறங்கி வராரு. சிறைச்சாலை அஸ்திபாரம் அசையுது, எல்லாரும் பயந்துட்டாங்க, கதவு எல்லாம் திறந்துகிச்சு. சிறைச்சாலைக்காரன் வந்து பவுலுடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறார், ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யும்? இவங்க கூட இருக்கிற ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் தெரிஞ்சிருச்சுன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? உடனே பவுல் சொல்ற பதில் 31:16:31, கர்த்தராகி இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகி இயேசுவை நீ விசுவாசின போதும் உன் வீட்டாருக்கு அங்கேயே ரட்சிப்பு கண்டினியூ ஆகுதுன்றாரு. புரியுதா? தேசத்தின் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கலாம், ஜெபிக்கணும். ஏன்னா எல்லா ஜனங்களும் மறந்துடணும், எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிக்க சொல்றாரு. புரியுதா? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுறது ஜெபிக்க சொல்றாரு. எல்லா ஜனங்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். அதெல்லாம் 100% உண்மை. உங்க சொந்த குடும்பத்திற்கு பிளஸிங் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. நீ சின்சியரா விசுவாசிச்சு என்னை பிடிச்சிட்டாலே போதும், உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்புன்றார் வந்துருன்னார். இன்னைக்கு என்ன செய்ய, நம்ம சொந்த குடும்பத்தையும் ரட்சிப்பு நடத்த முடியாம தலைப்பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு நிறைய பேர். அப்புறம் எங்க நீங்க தேசத்துக்கு ரட்சிப்புள்ள போறது? சொந்த குடும்பத்தையே ரட்சிப்பு நடத்த முடியாதவன் தேசத்துக்காக ரட்சிக்கிறதுக்கு ஜெபிக்கல அர்த்தமே கிடையாது. சொந்த குடும்பம் ரட்சிப்பு என்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பேஸ் பண்ணி இருக்குது. தேசத்தின் ரட்சிப்பு என்பது உங்கள் ஜெபத்தின் மூலமாய் வருகிறது. நீ போய் உங்க குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணு சொன்னாரா பவுலு? போ, நீ ரட்சிக்கப்பட்ட போய் உங்க மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு போ, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னாரா? இல்ல. கர்த்தராக இயேசுவை விசுவாசி, நீ அவரை விசுவாசி அர்த்தம் மைண்ட்ல விசுவாசி, அவருக்கேற்ற லைஃப் லீட் பண்ணு, வந்துருவாங்க அவங்க. நோவா ஒரு நீதிமான், அவன் முழு குடும்பத்துக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு வந்தது. லோத்து ஒரு நீதிமான், அவன் குடும்பத்துக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு வந்தது. அப்புறம் பின்வாங்கி போனது அது வேற விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அந்த பிளஸிங் அந்த ஃபேமிலியில போகுது. நம்ம என்ன செய்யணும்? நம்மளே சின்சியரா விசுவாசிக்கல, நம்மளே சின்சியரா ஆண்டவரை தேடல, நம்மளே கர்த்தருக்காக வைராக்கியமா இல்ல, எப்படி நம்ம பிளஸிங் நம்ம ஃபேமிலிக்குள்ள போகும்? நிறைய விஷயம் புதிய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டும் சொல்றேன், லைவ் ரிலேஷன், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நேரடி உறவு தான் சகலத்தையும் செய்யும். நான் சேலஞ்சா சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நெருக்கமான உறவு, அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாம் அனாசிம ஊதிட்டு போயிடலாம், ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் நம்ம செய்ய தவறிட்டு நம்மளுடைய லைஃப்ல நம்ம மிஸ் பண்றோம். தேவ பிள்ளைகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எல்லாமே அங்கதான், ரிலேஷன், ஆண்டவரோடு இருக்கிற உறவு தான். இப்ப பாருங்க, ஒன்னு குருந்தியர் 1 கடைசி வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 31 கடைசி வசனம்.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும், நீதியும், பரிசுத்தமும், மீட்புமானார்.
மீட்புமானார் இது யாருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 1 Corinthians 1 நீங்க பாத்தீங்கன்னா 24 வசனத்திலிருந்து பல விஷயங்களை பவுல் சொல்லிட்டே வருவார். எல்லாத்தையும் நம்ம எடுக்க டைம் இல்ல. இங்க 27 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவீனம் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டார், இப்படி அப்படியே சொல்லிட்டே வரார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமா எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இப்ப இந்த 27 வசனத்தில் ரட்சிக்கப்படுகிற காரியத்தை யார் ரட்சிக்கப்படுறாங்கிறத பத்தி சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு 31 வசனத்துல என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவரே, அதாவது இயேசு கிறிஸ்துவே தேவனால் அவர்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம்னா என்ன? தெய்வீக ஞானம். எப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்றது? தெய்வீக ஞானம். ரெண்டாவது நீதி. நீதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, லைஃப், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, வாழ்க்கை முறை. ஞானம் என்பது அறிவை சார்ந்தது, நீதி என்பது வாழ்க்கை முறை, நீதியுள்ள வாழ்க்கை. பரிசுத்தம், ஸ்பிரிச்சுவல், ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய பரிசுத்தம். கடைசியாக இந்த உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோகம் போறது. இந்த சின்ன வசனத்தில் எல்லாமே அடங்கிடுச்சு. 31 வசனத்தில் இயேசுவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு ஞானம், நான் ஞானத்தை தாங்கன்னு கேட்க வேண்டியதில்லை. என் இயேசு எனக்குள்ள வந்துட்டார்னாலே அவருடைய ஞானம் எனக்குள்ளது வெளியில வரும். இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ளது வெளிப்படும். இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா அவருடைய நீதியுள்ள வாழ்க்கை எனக்குள்ள இருக்கும். இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா நான் மீட்கப்பட்டு பரலோகம் போயிடுவேன். தெரியுமா? ஃபைனலா ஒரு ரெவலேஷன் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்வதற்கு அவருக்கு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சரீரத்தோடு 33.5 வருஷம் அந்த சரீரத்தோடு பரிசுத்தமாக இந்த சரீரத்தை வைத்து வெற்றிகரமாக எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு அவருக்கு சரீரம் கிடையாது. சிலுவையில் மறித்து சரீரம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு நம்மளை வந்து இந்த பூமியில வச்சிருக்கார். அவருக்கு ஒரு சரீரம் தேவை. புரியுதா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு அதுதான் நம்ம சரீரம். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு சரீரத்திற்குள் எப்படி வெற்றியுள்ளவராய் வாழ்ந்தாரோ அதே இயேசு இந்த சரீரத்துக்குள் இருந்தும் அதே வாழ்க்கையை நம்மை கொண்டு செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போய் ஞானம் எனக்கு வேணும், ஆண்டவரே இதை செய்யாதபடி எனக்கு பலன் வேணும், செய்யக்கூடிய பலன் வேணும் அப்படின்னு வேண்டாம். உங்களுக்குள்ள அவர் நிறைஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஞானமான இருப்பீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அறிவாளியா இருப்பீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அவர் உங்களுக்கு செய்கிற கைகளின் பிரயாசம்லாம் கரெக்டா ஆசீர்வதிக்கப்படும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அவருடைய ஞானம், அறிவு, வல்லமை, நீதியுள்ள வாழ்க்கை தானா வரும். இன்னைக்கு சிலருக்குள்ள இருக்குது, சிலருக்குள்ள இல்லைன்னா அதோடைய அளவு என்ன, அது காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்குள் இருக்கிற மெஷர். புரியுது உங்களுக்கு? யாருக்குள்ள அவர் கொஞ்சம் ஓரத்தில் அப்படி கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் தான் கிறிஸ்து உங்களுக்கு அவருடைய வெற்றி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் தான் ஞானம் இருக்கும், கொஞ்சம் தான் அறிவு இருக்கும், கொஞ்சம் தான் வெற்றி இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இடம் கொடுக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக வெற்றி இருக்கும், அதிக ஞானம் இருக்கும், அதிக வல்லமை இருக்கும், அதிக அறிவு இருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாயிருக்கும். இதுல என்ன தெரியுது? தவறு அவர்கிட்ட இல்லை. நீங்க தோத்து போறதுக்கு காரணம் அவர் கிடையாது. உங்க வாழ்க்கையில எதுவுமே கை நீங்க எடுக்கிறதால ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அவர் கிடையாது. நீங்க அவருக்கு இடம் கொடுக்கல, அதனால உங்களுக்கு நடக்கல. உங்க வாழ்க்கைக்கு அவருக்கு, உங்க வாழ்க்கையில் அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கிறீங்க, கொஞ்சம் தான் வெற்றி கிடைக்குது. உங்க வாழ்க்கையில் அவருக்கு கொஞ்சம் தான் இடம் கொடுக்கறீங்க. நீங்க மனுஷனுக்கு இடம் கொடுக்கறத விட அவருக்கு கொடுக்கற இடம் குறைவா இருக்குது, அதனாலதான் கொஞ்சம் வெற்றி கிடைக்குது. அவருக்கு முழுமையா இடம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை முழுமையாய் வெற்றியா இருக்கும். தவறு முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குது. நான் செய்யறது வாய்க்க மாட்டேது, நான் எடுக்கிறது தோத்து போகுது, எல்லாம் பிரச்சனையா இருக்குதுன்னா காரணம் உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து குறைவா இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இல்லாம இருக்கிறாரு, அதான் காரணம். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரை போய் பிளேம் பண்ணக்கூடாது. அவரை நான் ஆசீர்வதிக்கல, அவர் எனக்கு செய்யல. ஏன் செய்யல? உள்ள அவர் இருந்தா தான் செய்ய முடியும். ஆண்டவருக்கு டோட்டல் அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். அங்கதான் அவருடைய ஞானம், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மீட்பு. அவரே தேவனால், என்ன அற்புதமான வார்த்தை தெரியுமா? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஒரு வார்த்தையில், சின்ன வசனத்தில் எல்லாம் அடங்கிடுச்சு. இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே நிறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள நல்ல இடம் கொடுங்க அவருக்கு. அவர் உங்களுக்குள்ளே இருப்பதற்கு தடையா இருக்கிறதெல்லாம் வெளியே தள்ளுங்க. உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாதபடி அசுசியான காரியங்களை வெளியே தள்ளுங்க. அங்கதான் அவர் வருவார். அங்க பாருங்க, அப்புறம் காரியங்கள் மாறுறத பாருங்க. அது இல்லாம நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு ஒண்ணு நடக்காது. அவருக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரை ஆசீர்வதி ஆசீர்வதி ஒண்ணு நடக்காது. இயேசு பரிபூரணம் உள்ளவர். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை கிடைக்குது. முதல்ல அடுத்தபடியாக அவருடைய வெற்றிகளே நமக்கு சொந்தமாக மாறுகிறது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். இதை விட ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங் கிடையவே கிடையாது. அதை இந்த வருஷத்தின் கடைசி மாசத்தில் ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் நாம் பரிபூரணமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளையே, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிங்கக்குட்டி சிங்கத்துக்கு வாரிசு, யானைக்குட்டி யானைக்கு வாரிசு, நாய்க்குட்டி நாய்க்கு வாரிசு, குரங்கு குட்டி குரங்குக்கு வாரிசு. நம்ம எல்லாம் யாருக்கு வாரிசு தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு வாரிசு. இதை என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? என் ஆண்டவர் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். சிங்கம் தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி ஒரு குட்டியை போடுது. குரங்கு தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி ஒரு குட்டியை போடுது. யானை தன் ரூபத்தின்படி தன் செயலின் தன்னுடைய சாயலின்படி ஒரு குட்டியை போடுது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார்னா நம்ம யாரு? ஆண்டவருடைய சந்ததி. என்னுடைய வாரிசு. சிங்கம் தனக்கு ஒரு வாரிசை உண்டாக்குது, யானை தனக்கு ஒரு வாரிசை உண்டாக்குது, குரங்கு தனக்கு ஒரு வாரிசை உண்டாக்குது. ஆண்டவர் பார்த்தார், எனக்கு ஒரு வாரிசு உண்டாகணுமே, எனக்கு ஒரு வாரிசு. என் வாரிசு சிங்கம் கிடையாது, என் வாரிசு குரங்கு கிடையாது, என் வாரிசு யானை கிடையாது, என் வாரிசு மனுஷன்தான். என் வாரிசு மனுஷன்தான். என் வாரிசு, என் வாரிசு மனுஷன், அவன்தான் என்னுடைய வாரிசு. அப்படித்தான் அந்த கற்பனையோடு அந்த திட்டத்தோடு தான் ஆண்டவர் ஆதாமை ஏவாளை உண்டாக்கினார். ஆனால் அந்த வாரிசு என்கிற நிலைமையிலிருந்து அங்கு விழுந்து போனாங்க. ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அந்த பூமியிலே பரிபூர்ணமுள்ளவராய் அனுப்பினார். இருளானது அவரை பற்றிக் கொள்ள முடியாத ஒரு பிரகாசத்தோடு அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த பரிபூர்ணத்தினாலே நமக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுத்தார். எப்படி? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அந்த வாரிசுக்குள் மறுபடி நம்மளை அந்த லைன்ல கொண்டு வந்துட்டார். ஆதாம் சில காலம் அந்த லைன்ல இருந்தான், அந்த லைனை விட்டு வெளியே போயிட்டான். ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தேவ பிள்ளைகளாய் மாற்றி மறுபடியும் ரட்சிக்கப்பட்டவருடைய அந்த லைன்ல ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? தேவனுடைய வாரிசு, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வாரிசுகள் நீங்களும் நானும். யோசிச்சு பாருங்க, அவருடைய சந்ததி, அவருடைய வாரிசு. அவருக்கு ஒரே ஒரு வாரிசு தான், அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். நான் என் ஆண்டவருடைய வாரிசு, நான் என் ஆண்டவருடைய வாரிசு. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடம் எவ்வளவு மேன்மையானது. ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுகிறேன், அவருடைய பரிபூர்ணத்தினாலே உங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. நம்முடைய குறைவுகளுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்படலை, அது அவருடைய கிருபை, அவருடைய பரிபூர்ணத்தினால் நமக்கு கிடைக்கிறது. அந்த பரிபூர்ணத்திலேயே நீங்க அப்படியே ஓட்டி வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது. இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அடுத்தது அவருடைய பரிபூர்ணம் முழுமையை நம்ம அனுபவிக்கணும். வெறும் கிருபையை மட்டுமல்ல, அவருடைய பரிபூர்ணத்தின் முழுமையை நம்ம அனுபவிக்கணும்னா அவரோடு நெருங்கி வாழணும். இயேசு எனக்குள் அவர் வாழ வேண்டும், என் சரீரத்தில் அவர் வாழணும், என் சரீரத்தில் அவர் வாழணும். அவருக்கு நீங்க முழுமையாக இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவங்களா இருப்பீங்க. எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு நம்ம வாழ்க்கை இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணம், பரிபூர்ணத்தின் அளவு இருக்கும். அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா கொஞ்சம்தான் ஞானம் இருக்கும், கொஞ்சம் இடம் கொடுத்தா கொஞ்சம்தான் நீதி இருக்கும், கொஞ்சம் இடம் கொடுத்தா கொஞ்சம்தான் பரிசுத்தம் இருக்கும். அவருக்கு நிறைவான இடத்தை கொடுத்தீங்கன்னா நிறைவான ஞானம், நிறைவான நீதி, நிறைவான பரிசுத்தம், நிறைவான மீட்பு. ஆண்டவருக்கு முற்றிலும் இடம் கொடுங்க. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ள நீங்க முழுமையாய் வாசம் பண்ணி ஆண்டவரே என்னை பரிபூர்ணம் உள்ளவனாக உங்களுடைய பரிபூர்ணத்தை எனக்குள் விளங்க பண்ணுங்கப்பா. உங்க பரிபூர்ணத்தை எனக்குள்ள விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. உங்க பரிபூர்ணத்தை எனக்குள் விளங்க பண்ணு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் தேவரீர் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பரிபூர்ணம் உள்ளவராய் அனுப்பி உமக்கு சொந்தமானதை எல்லாம் அவருக்கு கொடுத்து அவர் மூலமாக எங்களையும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறதற்காக சோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவே, எங்களுக்கு ஞானமும் எங்களுக்கு நீதியும் எங்களுக்கு பரிசுத்தமும் எங்களுக்கு மீட்புமாய் இருக்கிறார். நாங்கள் உம்மை விசுவாசித்து நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த பரிபூரணம் எங்கள் குடும்பத்திற்குள்ளேயும் கடந்து போகிறது அப்பா, அந்த ரட்சிப்பு அவங்களுக்குள்ளேயும் கடந்து போகிறது. ஓ, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்காக முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் குடும்பத்தவர்களுடைய ரட்சிப்புக்கு நீங்க தான் பொறுப்பாளி, நீங்க தான் பொறுப்பாளி. உங்களுடைய ரட்சிப்பு, உங்க குடும்பத்தாரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும். தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்கள் சொந்த குடும்பத்திற்காக நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்க. நீங்க கர்த்தருக்காக வாழ்வதை வைத்துதான் உங்கள் குடும்பத்திற்கு ரட்சிப்பு. அது உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை பொறுத்தது, உங்கள் வாழ்க்கையை பொறுத்தது. இன்னும் என் கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, காரணம் என்ன? உங்களுடைய ரட்சிப்பை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்துங்கள். ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்க. ஜெபத்தில் நேரத்தை செலவிடுங்க, வேதத்தோடு நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலே தங்க வைத்துக் கொள்ளுங்க. அங்குதான் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, இன்றைக்கு எங்களுக்கு நீங்க அனுப்பி கொடுத்த முடிய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை புடமிடுகிறது, இந்த வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது, இந்த வார்த்தைகள் எங்களை தேவ நீதியில் எங்களை நடத்துகிறது, உங்களுடைய பரிசுத்திற்குள் எங்களை வழி நடத்துகிறது அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை மீட்டும் உடைய ராஜ்யத்திலே சேர்க்க போறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவைகளை எல்லாம் புரிந்து அபியாசப்படுத்த உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக ஞானம் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக, இந்த ஆழ்ந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆவிக்குரிய மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமாயிருப்பதாக காத்துக்கொள்ளுங்க. பாசிடுங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு.